إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم فقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுடைய பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்குவாவை கொண்டு ஒத்தியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சக்தியையும் வல்லமையையும் இந்த உலகின் அனைத்து நிகழ்வுகளிலும் அன்றாடம் உலக வாழ்க்கையில் உலக அரங்கில் நடக்கக்கூடிய அனைத்து செயற்பாடுகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் அல்லாஹுடைய சக்தியையும் வல்லமையையும் அது இந்த உலகை எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, உலக நடவடிக்கைகளில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை சிந்தனை கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்கள்தான் அந்த நிகழ்வுகளின் மூலம் உண்மையான பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள். உலகத்திலே நடக்கக்கூடிய இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம், பேரழிவுகளாக இருக்கலாம், அல்லது நாடுகளுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சினைகள் மோதல்களாக இருக்கலாம், அல்லது இனக்கரவலங்களாக இருக்கலாம், ஒரு நாட்டிலே ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றமாக அரசியல் பூசல்களாக இருக்கலாம், பொருளாதார சரிவாக இருக்கலாம், விலைவாசி ஏற்றமாக இருக்கலாம், வாழ்க்கையில் நாம் அன்றாடம் காணக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அல்லாஹ்வுடைய சக்தியையும் வல்லமையையும் எமக்கு உணர்த்தி கொண்டிருப்பதனை சிந்தனை கண்கொண்டு இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எந்த விவகாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பின்னணியில் அல்லாஹ்வுடைய சக்தியும் மகத்துவமும் மறைந்திருப்பதனை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நபிமார்களுடைய வரலாற்றிலும் அதற்கு பின்தோன்றிய சஹாபாக்களுடைய, தாபியங்களுடைய, இஸ்லாமிய வரலாற்றுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த உண்மையைத்தான் எமக்கு புடம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சினைகள், முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய அழுத்தங்கள், சோதனைகள், இவைகளையெல்லாம் பார்த்து மனம் பதறி போகக்கூடியவர்கள், மனம் நொந்து போகக்கூடிய முஸ்லிம்கள் துஆக்களின் மூலம், குனூத்தின் மூலம், நோன்பின் மூலம், சதகாவின் மூலம், அல்லாஹுவோடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தொடர்பின் மூலம் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முற்படுகிறார்கள். அந்த பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறைப்படுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் முறைப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய உதவி வர காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய உதவியும் அரவணைப்பும் முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்படக்கூடிய சதித்திட்டங்களுக்கான அழிவும் எந்த தோற்றத்திலே, எந்த வடிவத்திலே வரும் என்பதனை முஸ்லிம்களால் கூட நினைத்து பார்க்க முடியாது. உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாம் உற்று நோக்கும் பொழுது முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில், முஸ்லிம்கள் அழுத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்ட நேரத்தில், பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்த நேரத்தில், அவர்கள் ஏந்திய கைகள், அவர்கள் செய்த துஆக்கள், அவர்கள் நோற்ற நோன்புகளுக்கான பிரதிபலனை உலகிலும் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்காங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். பொதுவாக முஸ்லிம்களிடத்தில் ஒரு பார்வை இருக்கிறது, எமக்கு ஒரு பிரச்சினை வந்துவிட்டால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே முறைப்பட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே முறைப்படுகிறேன், கோரிக்கைகளை முன்வைக்கிறேன், அழுதழுது துஆ செய்கிறேன். நாங்கள் துஆ செய்ததோடு, கோரிக்கைகளை முன்வைத்ததோடு அல்லாஹ்வுடைய உதவி உடனடியாக இறங்க வேண்டும். கண்களுக்கு முன்னால் துஆவை, துஆவுக்காக கைகளை ஏந்தி முகத்தை துடைத்ததோடு தீர்வு இறங்க வேண்டும் என்ற பார்வை முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது. அதே நேரம் அல்லாஹ்வுடைய உதவியும் அவனது அரவணைப்பும் முஸ்லிம்களுக்கு அதனால பிரச்சனைகளுக்கான முடிவும் உடனடியாக இறங்க வேண்டும் என்பதோடு இந்த முறையில் தான் எமக்கான வெற்றி கிடைக்க வேண்டும், எமக்கான விமோசனம் கிடைக்க வேண்டும் என்ற பார்வையும் முஸ்லிம்களிடத்திலே காணப்படுகிறது. ஆனால் நபிமார்களுடைய வரலாறும் இஸ்லாத்துடைய அடிப்படைகளும் எமக்கு சொல்லக்கூடிய யதார்த்தம் என்னவென்றால், முஸ்லிம்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், சோதனை வந்துவிட்டால், உங்களுக்கு எதிராக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்படுங்கள், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள தொடர்பை சீரணைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய உதவி வெகு சீக்கிரம் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, அந்த உதவியும் அரவணைப்பும் எந்த வடிவில் வரும் என்பதனையும் உங்களால் அனுமானிக்க முடியாது என்பதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கிறது. எனவே முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்திலே பிரச்சினைகளை முறைப்பாடு செய்வதில், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதில், மார்க்க வழி நடப்பதில் எந்த தொய்வையும் சடைவையும் காட்டிவிடக் கூடாது என்பதனைத்தான் இந்த யதார்த்தம் எமக்கு புரிய வைக்கிறது. கண்ணியமானவர்களே,
நபிமார்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறப்பையும் அவர்களது புரட்சியையும் பற்றி ஃபிரௌன் அவர்களது பிறப்புக்கு முன்னதாகவே சாஸ்திரக்காரர்களின் மூலம் ஜோதிடர்களின் மூலம் அறிந்து கொள்கிறான். பனு இஸ்ரவேலர்கள் என்ற சமூகத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது. அந்த ஆண் குழந்தை எடுக்கதிராக புரட்சி செய்து இந்த நாட்டிலே இருந்து எங்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களுக்காக குரல் கொடுத்து உரிமை போராட்டம் நடத்தி இந்த பனு இஸ்ரவேலர்களை எகிப்திலே இருந்து அவர் எடுத்து செல்ல போகிறார் என்ற விடயத்தை ஃபிரௌன் அறிந்து கொள்கிறான். இது நடக்க கூடாது என்பதற்காக ஃபிரௌன் பல வகையான திட்டங்களை தீட்டுகிறான். அவனுடைய கையிலே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, படைப்பட்டாளங்கள் இருக்கின்றன, அனைத்தையும் பிரயோகிக்கிறான். ஏன் மூசா பிறந்து விடக் கூடாது, பிறந்து விட்டாலும் வளர்ந்து விடக் கூடாது, வளர்ந்தாலும் எனக்கு எதிராக புரட்சியில் ஈடுபடக் கூடாது என்பதற்கான அனைத்து வகையான வழிவகைகளையும் ஏற்பாடுகளையும் சதித்திட்டங்களையும் ஒரு நிகழ்ச்சி நிரலாக ஃபிரௌன் முன்னெடுத்து செல்கிறார். ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் எப்படி அமைந்திருந்தது என்றால், அல்லாஹுடைய முடிவு எப்படி அமைந்திருந்தது என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க வேண்டும், வளர வேண்டும், பனு இஸ்ரவேலர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், ஃபிரௌனுக்கு எதிராக புரட்சி செய்ய வேண்டும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஃபிரௌன் படையெடுத்து செல்லும் பொழுது செங்கடலில் மூழ்கடிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய முடிவாக இருந்தது. கண்ணியமானவர்களே, மனிதர்கள் என்ற வகையில் இதனை நாம் எப்படி பார்ப்போம் என்றால், அல்லாஹ்வுடைய முடிவு ஒரு பக்கம் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து வளர்ந்து புரட்சியில் ஈடுபடுவார்கள் என்பது ஃபிரௌனுடைய முடிவு. மூசாவை பிறக்க விடக் கூடாது, வளர விடக் கூடாது என்பதில் ஃபிரௌன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறான். மனிதர்களாகிய எங்களது கைகளில் அல்லாஹ் இந்த முடிவை நீங்கள் திட்டமாக தீட்டிக் கொள்ளுங்கள் என்று கைகளிலே தந்திருந்தால் நாங்கள் என்ன செய்திருப்போம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து பாதுகாப்பாக வளர்ந்து ஃபிரௌனுக்கு எதிராக புரட்சி செய்து பனு இஸ்ரவேலர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், எந்த மிஸ்ருடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தன்னுடைய ராணுவ பலத்தின் மூலம், நிகழ்ச்சி நிரலின் மூலம், தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இரும்பு கரம் கொண்டு எந்த ஃபிரௌன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானோ அந்த மிஸ்ரிலே, எகிப்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய முதல் முடிவாக இருக்கும். எனவே எகிப்து என்ற நாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு நாடில், ஆப்பிரிக்கா கண்டம் என்ற ஒரு கண்டத்தை விட்டு அப்பாற்பட்ட ஒரு கண்டத்திலே, மிக தூரமாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கண்டத்திலே மூசாவை பிறக்க செய்து பாதுகாப்பாக வளர செய்து அதற்கு பின்னால் அவருக்கு நபித்துவத்தை கொடுத்து மிஸ்ருக்கு வர செய்து ஃபிரௌனுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட செய்திருப்போம் நாங்களாக இருந்தால் எங்களது பார்வை அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் ஃபிரௌனுடைய அந்த படை, ஃபிரௌனுடைய ராணுவ வீரர்கள், ஃபிரௌனுடைய உளவாளிகள் ஒவ்வொரு வீடு வீடாக, தெரு தெருவாக, சந்து பந்துகளில் எல்லாம் அவர்கள் ஊடுருவி செல்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் என்ற சமூகத்திலே ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறதா என்பதனை அவர்கள் சல்லடை போட்டு தேடுகிறார்கள்.
www.acmyc.com
வீடு வீடாக தேடுகிறார்கள். ஃபிரௌனுடைய ராணுவம் களத்திலே இறக்கப்படுகிறது, உளவாளிகள் களத்திலே இறக்கப்படுகிறார்கள், ஃபிரௌனுடைய அனைத்து பட்டாளங்களும் முடுக்கிவிடப்படுகிறார்கள். இந்த குழந்தை பனு இஸ்ரவேலர்களில் பிறக்க கூடாது, பிறந்திருந்தால் உடனடியாக தீர்த்து கட்டப்பட வேண்டும் என்ற முடிவில் பனு இஸ்ரவேலர்களுடைய ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், ஆண் குழந்தைகள். ஏன் இந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் ஒன்றாக மூசா இருந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்திலே ஃபிரௌன் தன்னுடைய நிகழ்ச்சி நிரலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி செல்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி இருந்தது? அந்த மூசாவை பிறக்க செய்ய வேண்டும், வளர செய்ய வேண்டும், ஃபிரௌனுக்கு எதிராக களத்திலே இறக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய முடிவாக இருந்தது. மனிதர்கள் சிந்திப்பார்கள், ஃபிரௌனுடைய ராணுவத்திலே இருந்து, பட்டாளத்திடமிருந்து, உளவாளிகளிடமிருந்து, ஃபிரௌனுடைய வாழ்வீச்சிலே இருந்து மூசா தப்ப வேண்டும் என்றால் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அமைந்திருக்கும் தரையையும் கடலையும் தாண்டி ஒரு மிகப்பெரும் தீவிலே அமைந்திருக்கும் ஆஸ்திரேலியாவிலே இந்த மூசாவை பிறக்க செய்திருக்கலாம் என்று நாங்கள் பார்த்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி அமைந்தது என்றால், இந்த மூசாவை பிறக்க செய்து பாதுகாக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அல்லாஹ் எந்த ஃபிரௌன் தன்னுடைய முழு பட்டாளங்களையும் முழு படைபலத்தையும் உளவாளிகளையும் தெரு தெருவாக அனுப்பி வீடு வீடாக சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தானோ அதே ஃபிரௌனுடைய மாளிகையில் அவனது மடியில் அவனது அரவணைப்பில் அவனது செலவில் அல்லாஹ் மூசாவுக்கு பாலூட்ட ஏற்பாடு செய்கிறான். இதுதான் அல்லாஹுடைய ஆற்றல், இதுதான் அல்லாஹுடைய வல்லமை. உலகத்துடைய அனைத்து சக்திகளையும் அல்லாஹ் கைகளுக்கு கொடுப்பான். உனக்கு எந்த அதிகாரம் வேண்டும், என்ன ஆட்சி வேண்டும், என்ன பலம் வேண்டும், என்ன வளம் வேண்டும், அனைத்தையும் கைகளுக்குள்ளே வைத்துக்கொள். ஆனால் நான் நாடியதுதான் நடக்கும். நான் பாதுகாக்க நினைத்தவர்களை நான் பாதுகாப்பேன், நான் அரவணைக்க நினைத்தவர்களை நான் அரவணைப்பேன். நீ எவ்வளவுதான் திட்டங்களை தீட்டியிருந்தாலும், நிகழ்ச்சி நிரல்களை அமைத்திருந்தாலும், அந்த நிகழ்ச்சி நிரல்களோ திட்டங்களோ எதுவும் செல்லுபடியாக மாட்டாது. நான் பாதுகாக்க நினைத்து விட்டால் மூசாவை தேடிக்கொண்டிருந்த ஃபிரௌனுடைய மடியிலே மூசாவை வளர்த்ததை போல அனைத்து வகையான அதிகாரங்களையும் ஆட்சிகளையும் பலங்களையும் வளங்களையும் கைகளிலே தந்து உன்னிடத்திலே ஒருவனை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற மிகப்பெரிய ஈமானிய பாடத்தை அல்லாஹ் எமக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம், இந்த சம்பவத்தின் மூலம் தருகிறான். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நாட்டிலே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் இந்த ஈமானிய கண்கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கண்ணீர் வடித்து அங்கலாய்த்த ஒரு காலம் இருந்தது, குனூத்துக்காக கைகளை ஏந்திய ஒரு காலம் இருந்தது, நோன்பு நோற்று சதகாக்களை கொடுத்து மிகப்பெரும் மன வருத்தத்தோடும் மன அழுத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் பிரச்சினைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் நாங்கள் ஒப்படைத்தோம். பிரச்சினைகளை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்தோம். அந்த பிரச்சினைகளை அல்லாஹ் எப்படி தீர்ப்பான் என்பதனை எங்களால் அனுமானிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும் என்பதனை எங்களால் தீர்மானிக்க முடியாது. குர்ஆன் சொல்வதை போல அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி வெகு விரைவில் வரத்தான் போகிறது. எந்த வடிவத்திலே வரும், எந்த தோற்றத்திலே வரும் என்பதனை நீங்கள் அனுமானிக்க மாட்டீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற பல நூறு சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் பல்லாயிரக்கணக்கான சம்பவங்களை பார்க்கிறோம். முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாக்க நினைத்து விட்டால் அந்த பாதுகாப்புக்கான வடிவம், அதற்கான தோற்றம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு கட்டுப்பாடுகளோ வழிமுறைகளோ கிடையாது என்பதனை வரலாற்றின் மூலம் மிக தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு அரவணைப்பு கிடைக்க வேண்டும், உரிமைகளை பேணியவர்களாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும், தனித்துவங்களையும் அவர்கள் சுயாதீன தன்மையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. முஸ்லிம்கள் எதிர்பார்க்கும் ஆட்சி அமைய வேண்டும் என்பதும் கட்டாயம் கிடையாது. முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள், முஸ்லிம்களை அழிக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆட்சி கிடைக்க கூடாது என்றும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க நினைத்து விட்டால் நாங்கள் இறைஞ்ச வேண்டியது, அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டியது பாதுகாப்பை, அரவணைப்பை. அல்லாஹ் எப்படி அரவணைக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அவனது கைகளிலே இருக்கிறது என்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக குறைசிகளுடைய அந்த படை களத்திலே இறக்கிவிடப்படுகிறது. நபி அவர்கள் வீட்டிலே இருந்து வெளிப்பட்டு மதீனாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். சவுர் என்ற அந்த குகையில் நபி அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். அபூஜஹலுடைய அந்த படை குகை அடிவாரம் வரைக்கும் வந்து விடுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் குகைக்குள்ளே கொஞ்சம் உற்று பார்த்து விட்டால், கொஞ்சம் உற்று நோக்கி விட்டால் எங்களை கண்டுகொள்வார்களே என்று ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் பரிதவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான், அல்லாஹுடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறது என்று நபி அவர்கள் மன உறுதியோடு சொன்னார்கள். நபி அவர்களை பாதுகாப்பதற்காக பத்ரிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மலக்குமார்களுடைய பட்டாளத்தை அல்லாஹ் இறக்கியது போன்று நபி அவர்களை சௌர் குகையிலே பாதுகாப்பதற்காக ஆயுதம் தரித்த மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கவில்லை. பிரவுனை செங்கடலில் மூழ்கடித்தது போன்று அபூஜஹலுடைய அந்த வீரர்களை அந்த குகை அடிவாரத்திலே பூமிக்குள்ளே அல்லாஹ் சுழி வாங்கிவிடவில்லை. ஒரு இடியை அனுப்பி ஆட் சமூத் கூட்டத்தினர்களை அனுப்பியது அல்லாஹ் அழித்தது போன்று பெரும் காற்றையோ பேரிடியையோ அனுப்பி அவர்களை அல்லாஹ் அழித்து விடவில்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு திட்டம் ஆச்சரியமானது. அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்க நினைத்து விட்டால், ஒரு சமூகத்தை பாதுகாக்க நினைத்து விட்டால், முஸ்லிம்களை அல்லாஹ் பாதுகாக்க நினைத்து விட்டால், அந்த பாதுகாப்பு திட்டம் அதற்கான வடிவம் எந்த அமைப்பில் இருக்கும் என்பதனை எங்களால் அனுமானிக்க முடியாது. ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு வடிவத்தில் ஒவ்வொரு அமைப்பிலே அல்லாஹ் பாதுகாத்தான். நபி அவர்களை ஒரு முறையிலே பாதுகாத்தான், சஹாபாக்களை ஒரு முறையில் பாதுகாத்தான். இன்று உலகிலே வாழக்கூடிய முஸ்லிம் சிறுபான்மைகளை அல்லாஹ் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதத்திலே இன்றும் கூட பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக ராணுவ படைகளையும் ஆயுதம் தரித்த வீரர்களையும் அனுப்பவில்லை. அல்லாஹ் மிக மிக பலவீனமான சிலந்தியை அனுப்புகிறான். சிலந்தியுடைய வலையை அந்த குகை வாயிலே அல்லாஹ் பின்ன வைத்து மிக மிக பலவீனமான வாயினால் ஊதினால் நொறுங்கி போகக்கூடிய உடைந்து போகக்கூடிய சிலந்தி வலையின் மூலம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆயுதம் தரித்த வீரர்களிடம் இருந்து படையிடம் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பு அளித்த வரலாற்றையும் நாம் நபி அவர்களுடைய சீராவிலே படித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சீராவில் இப்படி பல நூறு சம்பவங்களை எமக்கு பார்க்கலாம். அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய அரவணைப்பு ஆச்சரியமான முறையில் அனுமானிக்க முடியாத வடிவத்தில் அல்லாஹுடைய உதவி இறங்கிய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, பக்தாதிலே அந்த நகரை தலைநகராக கொண்டு அப்பாசியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் மங்கோலியர்களுடைய தாத்தாரியர்களுடைய மிக கொடூரமான படையெடுப்பு பக்தாதுக்கு எதிராக நடக்கிறது. முஸ்லிம்களுடைய அறிவியல் களஞ்சியங்கள் அழிக்கப்படுகின்றன, லட்சக்கணக்கான நூல்கள் எரிக்கப்படுகின்றன. நைல் நதியிலே பக்தாதிலே இருந்த அந்த நதியிலே வீசி எறியப்படுகிறது. மிக பெரும் அழிவு பக்தாத் என்ற தலைநகரத்திற்கு முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது. முஸ்லிம்களுடைய அனைத்து வளங்களும் அழித்தொழிக்கப்படுகின்றன. பல்லாயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அந்த மங்கோலியர்களுடைய தாத்தாரியர்களுடைய படையெடுப்பின் மூலமாக. என்றாலும் முஸ்லிம்கள் என்று அந்த சமூகம் அத்தோடு அழிந்து போகவில்லை. இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் துடைத்தறியப்படவில்லை. அந்த இடத்தில் இருந்து முஸ்லிம்கள் மறுபடி உருவெடுத்தார்கள். இந்த மங்கோலியர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக படையெடுத்தார்களோ, முஸ்லிம் சமூகத்தை அழிக்க நினைத்தார்களோ, அழிக்க துடித்தார்களோ, அதோ மங்கோலியர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை பாக்கியமாக கொடுக்கிறான். மங்கோலியர்கள் தாத்தாரியர்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை நசீபாக்குகிறான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் பக்தாதோடும் ஆப்பிரிக்கா கண்டத்தோடும் அரேபிய தீபகற்பத்தோடும் சுருங்கி போயிருந்த இஸ்லாம் இன்னும் பல நாடுகளுக்கு கடந்து செல்ல ஆரம்பிக்கிறது. மத்திய ஆசியா என்ற அந்த முழு பகுதியும் மங்கோலியர்களுடைய தாத்தாரியர்களுடைய பரம்பரையின் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டன என்ற வரலாற்றை எங்களால் இன்றும் படிக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாக்க நினைத்துவிட்டால் அதற்கான வடிவம் அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது, இவரின் மூலம் பாதுகாக்க வேண்டும் என்பதும் கிடையாது. எதிரிகளின் மூலமும் அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாக்கும் வல்லமை கொண்டவன் என்ற ஈமானிய உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் எம்முடைய கடமை என்னவென்றால், நாங்கள் ஆற்ற வேண்டிய மிகப்பெரிய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே முறையிடக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக, ஆன்மீக செயற்பாடுகளின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அத்தோடு ஜனநாயக ரீதியில் நாட்டுடைய நீதித்துறையின் அடிப்படையில் நாட்டின் இறையாண்மை பேணியவர்களாக எமது முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். பாரத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹுடைய உதவி ஏதோ ஒரு வடிவில் எம்மை அரவணைக்க காத்திருக்கிறது என்ற அடிப்படை ஈமானிய பாடத்தை நாம் படித்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்று உலக அரங்கில் ஒவ்வொரு நாடுகளிலும் எமது நாட்டிலும் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்று முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் உதவி செய்கிறான், முஸ்லிம்களை அழிக்க நினைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ் எப்படியெல்லாம் சோதிக்கிறான் என்ற மிகப்பெரிய பாடத்தை எமக்கு இந்த நிகழ்வுகள் ஊட்டிக் கொண்டிருக்கின்ற உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இஸ்லாம் எமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய முறைப்படி எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவர்களாக, அனைத்து பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அவன் மூலம் தீர்வு காணக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. ஈமானிய பலம் கொண்டவர்களாக எம்மை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வோமாக. முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தீர்வு தேட நாங்கள் தீர்வு தேடுவதோடு ஜனநாயக ரீதியில் எமது முன்னெடுப்புகளை முன்னெடுத்து முஸ்லிம்களுடைய உரிமைக்காக என்றென்றும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. அல்லாஹ் எமக்கு சிறந்த ஈமானையும் மனோதைரியத்தையும் என்றென்றும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.